இனிய வானொலிகளில் புதிய பரிணாமங்களுடன் தற்போது தேன் தமிழ் ஓசை உங்கள் காதுகளுக்கு. தேன் தமிழ் ஓசை, தமிழ் பேசும் உள்ளங்களின் ஓசை, தமிழ் பேசும் உள்ளங்களின் ஓசை.
சும்மா
இணையத்தின் வாயிலாக இணைந்து கொள்ள www.தேன்தமிழோசை.com என்ற இணையதளத்தில் பிரவேசியுங்கள், அல்லது பிரத்யேகமான செயலியை டவுன்லோட் செய்து கொள்ள பிளே ஸ்டோரில் இருந்து தேன் தமிழ் ஓசை என சர்ச் செய்யுங்கள்.
தற்போது துருவநாடாம் நோர்வேயின் பெர்கன் நகரில் இருந்து மன்னார் பேசாலை வரை தேன் தமிழ் ஓசை ஒலிக்கிறது.
தற்போது செய்தி பார்வை.
வணக்கம். தேன் தமிழ் தடாகத்தின் பிரதான செய்திகள். செய்திகளை வாசிப்பவர் ஷிஃபான் ஹுசைன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன் இன்றைய தலைப்பு செய்திகள்.
கஞ்சா 1000 போதை வில்லைகளுடன் சந்தேக நபர்கள் கைது, போலீஸ் ஊடக பேச்சாளர். தகனம் செய்யும் விவகாரம் உரிமைகளுக்கும் கண்ணியத்துக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்கிறது அமெரிக்கா. வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க சென்ற 4 பிள்ளைகளின் தந்தை சடலமாக மீட்பு. அரசியல் நிரல்களுக்கு இளம் சந்ததியினரை இரையாக கூடாது இந்தியாஸ் ஃபாக்கீர். பியல் நிசாந்தவுடன் இருந்த நாமல் வீரவன்ச ஆகியோர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனரா? ஹரின் கேள்வி. 10 நாட்களாக நிலத்தடியில் சிக்கியுள்ள 12 சுரங்க தொழிலாளர்கள். சீனாவின் கொரோனா தடுப்பூசிக்கு பாகிஸ்தான் அனுமதி. பதக்கங்களை சுவீகரித்த இந்தோசுக்காய் சுவிட்சர்லாந்து கிளை கராத்தே வீரர்கள். 2வது போட்டியில் திமுத் குசல் மெண்டிஸ் உட்பட 5 வீரர்கள் நீக்கம்.
இனி விரிவான செய்திகள்.
இலங்கை செய்திகள்.
மன்னார், ஹோமாங்கம மற்றும் கல்கிச ஆகிய பகுதிகளில் கஞ்சா மற்றும் போதை வில்லைகளுடன் இளைஞர்கள் 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது, மன்னார் பேசாலை பகுதியில் கஞ்சா போதைப் பொருளை கடத்தி சென்றதாக 26 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட வேனிலிருந்து 20 கிலோகிராம் கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. ஹோமாகம பெட்டிபண பகுதியில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பின் போது 1 கிலோ 650 கிராம் கஞ்சாவுடன் 26 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கல்கிச பகுதியில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது போதை வில்லைகளுடன் மேலும் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து 1000 செயற்கை போதை வில்லைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கொரோனா தொற்றினால் உயிரிழப்போர் விடயத்தை பொறுத்தவரையில் சர்வதேச பாதுகாப்பு வழிகாட்டல்களின்படி ஒவ்வொருவரும் அவர்களது நம்பிக்கையை கடைபிடிப்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டும். அதனூடாக அவர்களின் உரிமைகளுக்கும் கண்ணியத்துக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியிருக்கின்றது. கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழப்போர் சடலங்களை கட்டாயமாக தகனம் செய்யும் கொள்கை நாடளாவிய ரீதியில் உள்ள முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில் அதிருப்தியை தோற்றுவித்ததுடன் அதனால் ஏற்பட்ட சர்ச்சை தற்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய பின்னணியில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா டெப்ளிக்ஸ் அறிக்கையொன்றினை வெளியிட்டிருக்கின்றார். இலங்கையினால் 1955 ஆண்டின் அங்கீகரிக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனத்தின் 18வது சரத்தின்படி ஒவ்வொருவரும் தமது மதம் அல்லது நம்பிக்கையினை தொடர்ந்து கடைபிடிப்பதற்கும் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கும் அதனை வெளிப்படுத்துவதற்கும் உரிமை உள்ளது என்று அவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா வைரஸ் பரவல் சர்வதேச ரீதியில் பல்வேறு சவால்களை தோற்றுவித்திருக்கிறது. எனினும் அது பிறரது நம்பிக்கையை மதிப்பளித்தல் மற்றும் இரக்கம் காட்டுதல் ஆகிய குணவியல்புகளில் தாக்கத்தையோ இழப்பையோ ஏற்படுத்தக்கூடாது என்று தெரிவித்திருக்கும் அமெரிக்க தூதுவர், இந்த வைரஸ் தொற்றின் விளைவாக தமது அன்பைக்குரியவர்களை இழந்த அனைத்து குடும்பங்களுடனான எமது ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்துவதாகவும் கூறியிருக்கின்றார். மட்டக்களப்பு வாழைச்சேரி போலீஸ் பிரிவின் கருவாக்கேடி வீதியோரத்தில் காணப்பட்ட ஆண் ஒருவரின் சடலமொன்றினை நேற்று மீட்டுள்ளதாக வாழைச்சேரி போலீசார் தெரிவித்துள்ளனர். கருவாக்கேணியைச் சேர்ந்த வே தங்கராசா, வயது 58 என்ற 4 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்றைய முதலம் காலை வீட்டுக்கு சென்று மனைவியிடம் கொடுத்து வைத்திருந்த 100,000 ரூபா பணத்தில் கடன் செலுத்த வேண்டும் என கூறி 95,000 ரூபாவை பெற்று சென்றவர் தமது வீட்டின் முன் வீதியோரத்தில் தேங்கி நின்ற வெள்ள நீரில் முகம் குப்புற கிடந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த இடத்துக்கு தடயவியல் போலீஸ் பிரிவு வரவழைக்கப்பட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. திடீர் மரண விசாரணை அதிகாரி MSM நசீர் விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் சடலம் உடற்கூறாய்வு ஆய்வுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இளைஞர்களை ஒழுக்கமான பாதையில் வழி நடத்துவதற்கு ராணுவ பயிற்சி அத்தியாவசியமானதல்ல. பாடசாலைகளில் உள்ள தலைமைத்துவ பயிற்சிகள் உள்ளிட்டவை போதுமானவை. எனவே அரசியல் நிரல்களுக்கு இளம் சந்ததியினரை இரையாக்கக்கூடாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் ஃபாக்கீர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரப்பர் முத்திரைகளை போன்றாகி உள்ளனர். அமைச்சரவையில் கூட அங்கத்துவம் வகிக்காதவர்கள் அமைச்சர்களை விடவும் அதிக அதிகாரமுடையவர்களை போன்று செயற்படுகின்றார்கள். நாட்டில் நடக்கின்ற பல குற்றச் செயல்களுக்கு இளைஞர்களே காரணம் என்று, அதனால் ஒழுக்கமான சமூகத்தை உருவாக்க 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு ராணுவ பயிற்சி அளிக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இளைஞர்களை ஒழுக்கமான முறையில் வழிநடத்துவதற்கு எத்தனையோ வழிகள் உள்ளன. எனவே இவ்வாறான பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். எதிர்வரும் தேர்தல்களில் இளைஞர்களுக்கு 25% வாய்ப்பை வழங்குவதற்கும் ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்திருக்கிறது. இதுபோன்ற செயற்பாடுகளை முன்னெடுக்காமல் எதை கூறினாலும் சரியென்று கூறும் சமூகத்தை உருவாக்க முயற்சிக்கின்றார்கள். இது அடிப்படையற்ற செயற்பாடாகும். அரசியல் நிரல்களுக்கு இளம் சந்ததியினரை இரையாக்கக் கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். சாதாரண பொதுமகனுக்கு COVID-19 தொற்று ஏற்பட்டால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையை அரசியல்வாதிகளுக்கு அரசாங்கம் நிலைநாட்டுவதில்லை. நாட்டில் ஏகாதிபத்திய ஆட்சியே இடம்பெறுகிறது. அத்துடன் பொருட்களின் விலை குறைப்புக்காக அரசாங்கம் வெளியிட்டுள்ள வர்த்தமானி அறிவிப்பின் பிரகாரம் எந்த ஒரு பொருளின் விலையும் குறையவில்லை என எதிர்க்கட்சி உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டு மக்கள் வாழ்க்கை செலவை சமாளித்துக் கொள்ள முடியாமல் கஷ்டப்படுகின்றார்கள். மக்களின் அத்தியாவசிய பொருட்களின் விலை பாரிய அளவில் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. பொருட்களின் விலையை குறைப்பதாக தெரிவித்து அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது முதல் வர்த்தமானி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது. ஆனால் பொருட்களின் விலை மட்டும் குறைக்கப்படவில்லை. சாதாரண பொதுமகன் ஒருவருக்கு COVID-19 தொற்று ஏற்பட்டால் குறித்த நபரையும் அவரது குடும்பத்தையும் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்புகின்றனர். அந்த பிரதேசம் முற்றாக முடக்கப்படுகிறது. தனிமைப்படுத்தலில் இருந்து வரும்போது அந்த நபருக்கு எந்த வருமானமும் இல்லை. வேலை செய்யும் இடத்திலும் அவருக்கு சம்பளமும் இல்லை. ஆனால் இன்று ராஜாங்க அமைச்சர் PL நிஷாந்தவுக்கு COVID-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பெயர் கம்பெனி தொழிற்சாலை திறப்பு நிகழ்வில் PL நிஷாந்தவுடன் ஜனாதிபதி இருந்தார். நாமல் ராஜபக்ஷ மற்றும் விமல் வீரவம்ச ஆகியோர் இருந்தனர். தற்போது இவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்களா என கேட்கின்றேன். வடக்கு சீனாவின் ஷாண்டோங் மாகாணத்தில் உள்ள ஒரு தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக சுமார் 12 சுரங்க தொழிலாளர்கள் கடந்த 10 நாட்களாக நிலத்தடியில் சிக்கியுள்ளனர். இந்நிலையில் இவர்களை காப்பாற்ற சீனாவின் 16 தொழில்முறை மீட்பு குழுக்கள் மற்றும் பல மருத்துவ பணியாளர்கள் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக சீன ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சீனாவின் கிழக்கு கடற்கரை நகரமான யாந்தாபூர் நகரில் உள்ள ஹூஷன் தங்க சுரங்கத்திலேயே கடந்த ஜனவரி 10 இந்த வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுமார் 22 தொழிலாளர்கள் சுரங்கத்துக்குள் சிக்கிக் கொண்டனர். மீட்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் ஒரு வாரம் கழித்து அவர்களுள் 12 உயிருடன் இருப்பதாக நேற்றைய தினம் செய்தி பார்வையிலும் சுட்டிக்காட்டியிருந்தோம். இதனால் மீட்பு பணிகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. செவ்வாய்க்கிழமை தப்பிப்பிழைத்தவர்களை மீட்பு படையினர் கண்டுபிடித்து நிலத்தடியில் வழங்கப்பட்ட நீர்புகா தொலைபேசி மூலம் அவர்களிடம் உரையாடியுள்ளதாக மாகாண செய்தித்தாளான கிளு டெய்லி புதன்கிழமை தெரிவித்துள்ளது. ஊட்டச்சத்து நிபுணர்கள், நரம்புகள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள், அதிர்ச்சி நிபுணர்கள் மற்றும் உளவியலாளர்கள் உட்பட 80 மேற்பட்ட மருத்துவ பணியாளர்கள் காத்திருப்புடன் உள்ளதாக மருத்துவ மீட்புக் குழு தலைவர் சாங் சிங் செங் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். சுரங்க விபத்துகள் சீனாவில் பொதுவானவை. அங்கு தொழில்துறையில் மோசமான பாதுகாப்பு பதிவு உள்ளது மற்றும் விதிமுறைகள் பெரும்பாலும் பலவீனமாக செயல்படுத்தப்படுகின்றன. டிசம்பர் மாதம் தென்மேற்கு நகரமான சோங்கிங்கில் 23 தொழிலாளர்கள் நிலத்தடியில் சிக்கி இறந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் அதிகரித்து வரும் கொரோனா வைரஸ் தொற்றுகளுக்கு மத்தியில் அவசரகால பயன்பாட்டுக்காக சீனாவின் சினோஃபார்ம் தடுப்பூசிக்கு அந்நாட்டு மருத்துவ ஒழுங்குபடுத்துதல் ஆணையகம் அனுமதி அளித்துள்ளது. பாகிஸ்தான் மருந்து ஒழுங்குபடுத்துதல் ஆணையகம் அவசரமாக கூடி இந்த முடிவினை எடுத்ததோடு இணைய வழியூடாக அதற்கான கையொப்பத்தையும் இட்டுக்கொண்டது. பாகிஸ்தானில் 2 தடுப்பூசிகள் பற்றிய ஆய்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் சீனாவின் சினோஃபார்முக்கு அதன் பாதுகாப்பு மற்றும் தரத்தை மதிப்பீடு செய்த பின்னர் அவசரகால பயன்பாட்டு அங்கீகாரம் முதலில் வழங்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசி பாதுகாப்பு செயல்திறன் மற்றும் தரம் தொடர்பான மேலதிகமான தரவுகளை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு காலாண்டிலும் அங்கீகாரம் மதிப்பாய்வு செய்யப்படும் என்றும் பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. பிரிட்டிஷ் சுவிஸ் மருத்துவ நிறுவனமான அஸ்ட்ராஜெனகா தயாரித்த தடுப்பூசியை பாகிஸ்தான் தற்போது ஆராய்ச்சி செய்து வருகிறது. இதேவேளை சினோபாம் தடுப்பூசி அதன் பாதுகாப்பு மற்றும் நியாயமான விலை ஆகியவற்றின் அடிப்படையில் அமைச்சரவையால் அதனை கொள்முதல் செய்வதற்கான அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என பாகிஸ்தான் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் சௌத்ரி ஃபவாத் உசேன் தெரிவித்திருந்தார். மேலும் பாகிஸ்தானில் ஒரே நாளில் 1920 புதிய கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் மற்றும் 46 இறப்புகள் பதிவாகியுள்ளன. அத்துடன் இறுதிவரையில் 521 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதோடு இதுவரையில் 10,997 உயிரிழப்புகளும் நிகழ்ந்துள்ளன. மேலும் பல முக்கிய செய்திகள். அரச குடும்பத்தை விமர்சனம் செய்த ஒரு தாய்லாந்து பெண்ணுக்கு 43 ஆண்டுகால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அரச குடும்பத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் தாய்லாந்தில் இதுவரை விதிக்கப்பட்ட தண்டனைகளிலேயே மிக கடுமையான தண்டனை இது என்று கூறப்படுகிறது. அஞ்சன் என்ற அந்த 63 வயது பெண் முன்னாள் குடிமை பணியாளர். அவர் சமூக ஊடக பக்கங்களில் பாட்காஸ்ட் முறையில் ஆடியோ பதிவுகளை வெளியிட்டுள்ளார். தாம் வெறுமனே ஆடியோ கோப்புகளை மட்டுமே வெளியிட்டதாகவும் அவற்றின் உள்ளடக்கம் குறித்து கருத்து ஏதும் தெரிவிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியின் அமெரிக்க துணை அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின்பு இந்திய அமெரிக்க வம்சாவளி சமூகத்தினரிடையே அவரை பற்றிய விவாதங்கள் அதிகரித்துள்ளன. ஜமைக்காவை பூர்வீகமாக கொண்ட தந்தை டொனால்டு ஹாரிஸுக்கும் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட தாய் சியாமலா கோபாலனுக்கும் கமலா ஹாரிஸ் பிறந்திருந்தார். 1964 ஆண்டு டொனால்டு ஹாரிஸ் அமெரிக்காவில் குடியேறினார். அதற்கு அடுத்த ஆண்டு அவரது 1965 தான் அமெரிக்காவில் குடியேற்றம் மற்றும் குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டம் அமெரிக்காவில் குடியுரிமை கோருபவர்களுக்கு அவர்கள் பிறந்த நாட்டின் அடிப்படையில் அல்லாமல் அவர்களுக்கு இருந்த திறமைகளின் அடிப்படையில் முக்கியத்துவம் கொடுத்தது. கொரோனா தடுப்பு மருந்து என கூறி நாட்டு மருத்துவர் ஒருவர் வழங்கிய பாணியூற்றினை அருந்திய இலங்கை ராஜாங்க அமைச்சர் பிஎல் நிஷாந்த் கோவிட்-19 தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளார். இதனை தனது பேஸ்புக் பக்கத்தில் கடந்த திங்கட்கிழமை என்று அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். பிஎல் நிஷாந்த் உட்பட இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 4 கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார, ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர, முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம் ஆகியோர் ஏற்கனவே கோவிட்-19 தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். முதலாவது இத்தோரிசியோ கராத்தே தோ இணைய மூலமாக சர்வதேச கராத்தே சுற்றுப்போட்டி அண்மையில் நடைபெற்றிருந்தது. இதில் கலந்து கொண்ட இத்தோசுகாய் சுவிட்சர்லாந்து கிளையின் மாணவர்கள் 2 தங்கம், 6 வெள்ளி மற்றும் 2 வெண்கலப் பதக்கங்களை சுவீகரித்துள்ளனர். 16 நாடுகளில் இருந்து சுமார் 400 போட்டியாளர்கள் பங்கு பெற்றிருந்தனர். சுவிட்சர்லாந்து இத்தோசுகாய் கிளை மாணவர்களுக்கான பயிற்சிகளை பிரதம பயிற்றுநர் சென்சவி வி கௌரிதாசன் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து அணியுடனான 2வது டெஸ்ட் போட்டியிலிருந்து இலங்கை அணி தலைவர் திமுத் கருணாரத்ன உள்ளிட்ட 5 வீரர்களை விடுவிக்க இலங்கை கிரிக்கெட் தேர்வுக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி இந்த தொடரில் இலங்கை அணி குழாமில் இணைத்துக் கொள்ளப்பட்ட 22 வீரர்களில் திமுத் கருணாரத்ன, குசல் மெண்டிஸ், மினூத் பானக மற்றும் லஹிர்குமார, நுவன் பிரதீப் ஆகியோர் 2வது டெஸ்ட் போட்டியிலிருந்து விலக்கப்பட்டுள்ளனர். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் தொடுபடுத்த அருகையில் திமுத் கருணாரத்னவின் பெருவிரல் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இது மாத்திரமன்றி தொடையெலும்பு காயம் காரணமாகவும் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியை அவர் தவறவிட்டார். இந்த சூழ்நிலையில் அணியை வழிநடாத்தும் பொறுப்பு தினேஷ் சந்திமாலுக்கு வழங்கப்பட்டிருந்தது. 2வது போட்டியில் களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் அவர் முழுமையாக குணமடையாததன் காரணமாக இந்த போட்டியிலிருந்து விலக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தினேஷ் சந்திமா தொடர்ந்தும் அணியை வழிநடத்துவார். இந்த வீரர்கள் வெளியேறியதன் மூலம் 2வது டெஸ்டுக்கான இலங்கை அணி குழாமில் எஞ்சிய வீரர்களின் எண்ணிக்கை 17 காணப்பட்டுள்ளது. விடுவிக்கப்பட்ட 5 வீரர்களும் மேலதிக பயிற்சிகளுக்காக இலங்கை கிரிக்கெட்டின் உயர் செயல்திறன் மையத்துக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். இருதரப்பினருக்கும் இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி எதிர்வரும் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலி சர்வதேச மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
அந்த செய்திகளுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தேன் தமிழ் தடாகத்தின் பிரதான செய்திகள். நன்றி, வணக்கம்.
நீங்கள் கேட்டது செய்தி பார்வை.
இனிய வானொலிகளில் புதிய பரிணாமங்களுடன் தற்போது தேன் தமிழ் ஓசை உங்கள் காதுகளுக்கு. தேன் தமிழ் ஓசை, தமிழ் பேசும் உள்ளங்களின் ஓசை. தமிழ் பேசும் உள்ளங்களின் ஓசை. சும்மா கேளு.
இணையத்தின் வாயிலாக இணைந்து கொள்ள www.தேன்தமிழோசை.com என்ற இணையதளத்தில் பிரவேசியுங்கள். அல்லது பிரத்யேகமான செயலியை டவுன்லோட் செய்து கொள்ள பிளே ஸ்டோரில் இருந்து தேன் தமிழ் ஓசை என சர்ச் செய்யுங்கள்.
தேன் தமிழ் ஓசையின் இணையதளம் உங்களின் இதய இசைத்தளம். இதய இசைத்தளம்.
வானலைகளில் புத்தம் புதிய துள்ளிசை பாடல்களோடு உங்கள் ஆர்ஜே ஷிஃபான். உங்கள் ஆர்ஜே ஷிஃபான்.
ஒரு பட பாடல்
துப்பாக்கினா தோட்டா இருக்கணும், கத்தினா ஷார்பா இருக்கணும், பெரியனா தெனாவட்டா இருக்கணும், மெரசல்னா மிரட்டலா
இருக்கும்.
யுவர் ஃபேவரைட் ஆர்ஜே ஷிஃபான் ரனீப்.
ஒரு பட பாடல்
ஒரு பட பாடலில் ஒரு திரைப்படத்தின் அத்தனை பாடல்களும் ஒளிபரப்பப்படும். அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் ஒளிபரப்ப வருகிறது ஒரு பட பாடல். ஒரு பட பாடல் கேட்டு மகிழுங்கள்.
Me
ஒரு பட பாடலில் ஒரு திரைப்படத்தின் அத்தனை பாடல்களும் ஒளிபரப்பப்படும். அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் ஒளிபரப்ப வருகிறது ஒரு பட பாடல்.
வந்து கட்டி போட்டமா சிரி சிரி சிரிச்சா பாரு பங்கமா பல 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 வெண்ண இருக்கிற தங்கமா
என்னங்கோ என் ஜாயி பண்ணுங்கோ லிமிட் ஆகி தமிழ் ஓசையின் இணையதளம் உங்களின் இதய இசைத்தளம். இதய இசைத்தளம்.
दरिया सारे नदियां बुझती है हर चिंगारी।
remember my first letter.
Prava, நீ என்ன தேடி இருப்பேன் எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்க மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டுல இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்றேன்.
நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு மூணு நாளாவது குழி, அந்த சாக்ஸ துவைச்சு போடு, நகம் கிடைக்காத கடவுள்.
பறவையே எங்கு இருக்கிறாய், பறக்கவே என்னை அழைக்கிறாய், தடயங்கள் தேடி வருகிறேன் அன்பே. பறவையே எங்கு இருக்கிறாய், பறக்கவே என்னை அழைக்கிறாய், தடயங்கள் தேடி வருகிறேன் அன்பே. அடி என் பூமி தொடங்கும் இடம் எது நீதானே, அடி என் பாதை இருக்கும் இடம் எது நீதானே, பார்க்கும் திசைகள் எல்லாம் பாவை முகம் வருதே, மீன்கள் காணல் நீரில் தெரிவதுண்டோ, கண்கள் கைகள் சொல்வதும்
நான் தொடராதா, என் தனியான பயணங்களில் உடன் முடியாதா. முதல் முறை வாழ பிடிக்குதே, முதல் முறை வெளிச்சம் பிறக்குதே, முதல் முறை முறிந்த கிளையொன்று போக்குதே, முதல் முறை கனவு பலிக்குதே அன்பே.
ஆனந்தி, ஆனந்தி, ஆனந்த், ஊர் வந்துடுச்சு நினைக்கிறேன். எங்க இருந்து?
வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான், புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலம்தான். சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லித்தந்த சிந்து பாடினான். வள்ளி இன்ப வள்ளி என்று தினமும் முல்லைக்கரம் கொண்டு சூடினான்.
வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலன் புள்ளி போட்டான் புது
சொல்லாதது காதல் சுகம் சொல்லி நில்லாதது.
கைகள் தொட இந்நாள் ஒன்றானது.
வண்ணப்பூ வஞ்சிப்பூ வாய் வெடித்த வாசப்பூ அன்பத்தே இன்பத்தேன் புத்தமா.
இந்த பூ சின்னப்பூ கன்னி போகும் கன்னிப்பூ வந்துதான் வந்துதான் கட்டுமா.
என்னை மீண்டும் கொண்டு தூண்டும் நாடல் போல தேகம் தன்னில் நாடு என்னம்மா.
வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான், புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலந்தான். சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்த சிந்து பாடினான். வள்ளி என்ப வள்ளி என்று தினமும் முல்லைக்கரம் கொண்டு சூடினான்.
வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலன் புள்ளி போட்டான் புது கோலம். வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான், புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலந்தான். சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லித்தந்த சிந்து பாடினான். வள்ளி இன்ப வள்ளி என்று தின தினமும் முல்லைக்கரம் கொண்டு சூடினான்.
வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான், புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலந்தான். சொல்லி தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்த சிந்து பாடினான். வள்ளி என்ப பள்ளி என்று தினமும் முல்லைக்கரம் கொண்டு சூடினான்.
வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான்,
புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலந்தா.
தஞ்சாவூர் தவுலு இது, நம்ம மதுரை உரிமை இது, கோவில்பட்டி பம்ப இது, திருச்சி நாயனா எடுத்து படிக்கையில இனிக்கலையே தேன்பாகு, இசை எடுத்து படிக்கையில இனிக்கலையே தேன்பாகு. பட்டி காட்டு பாட்டு கைய தட்டு தாளம் போட்டு, இது பட்டி காட்டு பாட்டு கைய தட்டு தாளம் போட்டு.
எடுத்து விட்டேன் தொடுத்து விட்டேன் எங்க ஊரு தெம்மாங்கு,
இசை எடுத்து படிக்கையில் இனிக்கலையே தேன்பாது, இசை எடுத்து படிக்கையில் இனிக்கலையே தேன்பாது. பட்டி காட்டு பாட்டு கையை தட்டு தாளம் போட்டு, இது பட்டி காட்டு பாட்டு கையை தட்டு தாளம் போட்டு, பட்டி காட்டு பாட்டு கையை தட்டு தாளம் போட்டு, இது பட்டி காட்டு பாட்டு கையை தட்டு தாளம் போட்டு, பட்டி காட்டு பாட்டு கையை தட்டு தாளம் போட்டு, இது பட்டி காட்டு பாட்டு கையை தட்டு தாளம் போட்டு.